அனிஷ்டாதி பாரிய அதிகரணம் இதம் சூத்திரம், அதிகரணத்தன் இதம் சூத்திரம். ஏயே அத்திர மிரியந்தே தே சர்வே இஷ்டாதிகாரி வசு சந்திரமசம் ஆரோகந்திவா நவா இது சம்சய. ஏவைக்கேத அஸ்மால்லோகாத் பிரயந்தி சர்வேதே சந்திரமசம் கச்சந்தி இது சுத்தியனுசாரேண ஆஹுதி ஆவஸ்திகா தஸ்மாத் தத்ர கச்சந்தி இதி பூர்வபக்ஷிணஹ அபிப்ராயஹ. சூத்ரகாராஸ்து சம்யமனேது அனுபூய ஏஷாம் ஆரோஹ அவரோஹௌ பச்சதி தர்சனாத் இதி. சம்யமனே யமாலயம் ஹிமாலயம் கத்வா தத்ரைவ கபூய கர்மணஹ ஃபலம் அனுபூய இதரேஷாம் ஆரோஹ அவரோஹௌ பவதஹ குதஹ சத்கதி தர்சனாத் தத்ர கதிஹி ஞானம் இத்யர்த்தஹ. தத்து த்ருஷ்யதே நசாம்பராய பிரதிபாதி பாதம் பிரமாத்யந்தம் இச்சமோஹேன மூடம் அயம் லோகஹ நாஸ்தி பர இதி மானி புனப்புனர் வசமாபத்யதே மே இதி வர்த்ததே. தஸ்மாத் தே நகச்சந்தி இதி ஸ்மிருதாவபி அஸ்தி இத்யுக்தம். மனு வியாசாதயஹ ஸ்வீய ஸ்மிருதௌ தேஷாம் யமலோக கமனமேவ அஸ்தி இதி உக்தவந்தஹ. அபிச்ச சப்த லோகாஹ புராணேஷு பிரசித்தாஹ ரௌரவ கும்பீபாக தாமிஸ்ர அந்தசாமிஸ்ர அசிபத்ர ஜண்டசூக அவீட்சியாதி தே கச்சந்தி இதி ஸ்மிருதாவதி புராணேஸ்வபி வர்த்ததே. யத்யபி சித்ரகுப்தாதயஹ தான் அதிதிஷ்டந்தி ததாபி யமஸ்ய ஆஜ்ஞையா ஏவ தே அனுதிஷ்டந்தி அதிதிஷ்டந்தி தஸ்மாத் சாயம் தோஷஹ இத்யுக்தம். அபி ச வித்யா கர்மணோஹோ இதி சு பிரகிருதத்வாத் இதி ஏ வித்யயா பரமா வித்யயா பகவந்தம் சேவந்தே தே அத்திராஜினா பிரம்மலோகம் கச்சந்தி. ஏ கேவலம் இஷ்டாதிகாரிணா சந்தி தே தாவத் சந்தமசம் ஆரோஹந்தி. ஏதாச த்வயமேவ அத்ர பிரசித்தமஸ்தி. அன்யாவத்திரஜன்ஹணம் நைலோக்கம் பிரதி கமனம் அதிதம் அதிதீயன சர்கலோகாத சர்கலோகாதய ந பூரியந்தே இத்யபி உக்தம். யத்யபி அவரோஹாத் தேஷாம் சல்லோகஸ்ய சம்பூர்ணம் ந பவிஷ்யதி இத்யபி வக்தும் சக்யதே. ததாபி ஸ்ருதிஸ்தாவத் ஜகாத திருதீய ஸ்தான சங்கீர்த்தனேனைவ தேஷாம் கமனம் நாஸ்தி தத்ர சர்கலோகம் பிரதி கமனம் நாஸ்தி இத்யுக்தம். அபி ச மனுஷலோக மனுஷரீரகிரகணார்த்தம் பஞ்சமீ ஆஹுதி அபேட்சிதா ததா ஸ்வர்கலோகம் பிரதி தைஹி கந்தவ்யம் இதி யதுக்தம். ததபி ததா மனுஷ்யஜன்ம அதிக்ருத்யைவ ஆஹுதி பஞ்சகம் உக்தம் அஸ்தி. ஏ அன்யே கீடாதயஹ தேஷாம் பஞ்சமாஹுதி நியமஹ நாஸ்தி. அபி ச வேதமந்திரஸ்ய விமர்சஹ பஞ்சம்யாமாஹுதோ ஆபப்ருஷபசசோ பவந்தி இதி ந பஞ்சம்யாமாஹுதோ தன் அபவந்தி இதி ந. அதஹ பஞ்சம்யாமாஹுதோ இதி க்ரத்வா ததர்த்தம் ஸ்வர்கலோகம் பிரதிகமனம் இதி யதுக்தம் தன்ன சம்யுக்தே. அபி ச ஸ்மர்யதே லோகே ద్రోణాదీనాం ఏకాహుతి నాస్తి దృష్టద్యుమ్న సీతా ద్రౌపదీనాం చావత్ ఆహుతిద్వయం నాస్తి ఇది దృశ్యతే. బలాక ఏకస్యేకం వినాపి గర్భం ధత్తే ఇది లోకేపి రూఢిః వర్తతే. తస్మాత్ సర్వత్ర పంచసంఖ్యాహుతి నియమో నాస్తి. ఇది ఏకావత్ పర్యంతం. అపి చ తదనంతరం జరాయు అండజ స్వేదజ ఉద్భిచ్చాఖ్య చతుర్విధ భూత గ్రామేషు జరాయుజానామపి తత్రాపి కేషాంచిత్ ఆహుతి నియమః అస్తి అన్యత్ర నాస్తి. తస్మాత్ తదర్థం ఏతే చంద్రలోకం గచ్చంతి ఇది కథనం తు న సమ్యక్ భవతి ఇది ఉచ్యతే. తత్ర దర్శనాచ్చ ఇది సూత్రం అస్మాభిరధునా జ్ఞాతవ్యమస్తి. దర్శనాచ్చ అను సూత్రం ఇష్టాధికారి అధికరణమును పేరు. యజ్ఞయాగంగళ్ళం పండిన వాళ్ళకి ఇష్టాధికారిగళ్ళు పేరు. అప్పటి యజ్ఞయాగాదిగల్ పన్నాద వాళ్ళకి అనిష్టాధికారిగళ్ళు పేరు. అంత అనిష్టాధికారిగళ్ళు మరణానంతరం స్వర్గలోకత్துக்கு சென்று வருகிறார்களா என்றதான ஒரு சந்தேகம். அவளும் போறாங்கிறான் பூர்வபட்சி. ஏன்னா ஏவைகேக அஸ்மான் லோகாத் பிரயந்தி தே சர்வே சந்தமசம் கச்சந்தின்னு கௌசீதகி உபனிஷத்து சொல்றது. ஆகையால் எல்லோரும் சந்திரலோகத்துக்கு போறான்னு சொன்னதுனால எல்லோரும் போய்த்தான் ஆகணும், அனிஷ்டாதிகாரிகளும் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு அவனுடைய கொள்கை. சூத்திரக்காரர் அப்படியில சம்யமனேட்டோ அனுபவியா அவ யமலோகத்துக்கு போய் அவளுடைய பாப கர்மாக்களுடைய பலத்தை அனுபவிச்சு மறுபடியும் வராருன்னு அவர் சொல்லியிருக்கார். சொர்க்கலோகத்துக்கு செல்வதில்லை. யாரு யஜ்ஞாதிகள் பண்ணினாலோ யாரு புண்ணிய கர்மாக்கள் பண்ணினாலோ அவதான் சொர்க்கலோகத்துக்கு போறா அப்படின்னு தீர்மானம் ஆச்சு. அப்போ மீதி பேர் எங்க போறாரு? மீதி பேர் யமலோகத்துக்கு போறாங்க. யமலோகம்னு அங்க போறான்னு சொன்னால ஏன்னா அங்க எத்தனை யமலோகங்கள் இருக்குன்னு சொன்னா பிரதானமாக ஏழு லோகங்கள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் விரிவாக 28 லோகங்கள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு. இங்க சித்திரகுப்தாதிகள்னா இருக்காரு யமன் இல்லையே அப்படின்னு கேட்டார். அந்த சித்திரகுப்தாதிகளும் யமனுடைய அதீனத்துல தான் அந்தந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் தோஷம் இல்லைன்னு அதுக்கப்புறம் சமாதானம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வித்யா கர்மணிது தத் பிரகிருதத்வா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பிரகரணத்துல உபாசனம் பண்ணி சச்சிதாதி மார்க்கத்துல போறான்னும் யஜ்ஞயாகாதி கர்மாக்களும் கோவில் கட்டுறது கோவில் கட்டுறது குளம் கட்டுறது இப்படிப்பட்டதான புருஷ கர்மாக்களும் பண்றவா எல்லோரும் ஸ்வர்கலோகத்துக்கு போறான்னு சொல்லியிருக்கு. இதை தவிர இந்த ரெண்டு மார்க்கத்திலுக்கும் மார்க்கத்திலையும் சேராதவா அவ எங்கேயும் போல இந்த லோகத்துல எங்கேயும் எங்கேயும் கொசுவாகவும் ஈயாகவும் அப்படி சித்திர ஜந்துக்களாக பிறந்து அப்பப்ப ஜாயஸ்வம் ரியஸ்வ ஜாயஸ்வம் ரியஸ்வ அப்படின்னு பிறந்து இறந்து பிறந்து இறந்து போயிட்டே இருக்கா அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். அதனாலதான் ஸ்வர்கலோகம் புல்லாகலைனர். ஏனா சௌலோகம் ந சம்பூரியதேன்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த ஸ்வர்க்கலோகமானது இத்தனை பேர் பிராணம் விட்டுட்டா இருந்தா அது பூர்த்தியா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்க. அப்படி இல்ல, ஜனங்கள்லாம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரதுனால பூர்த்தி ஆகலைன்னு சொல்லாதீங்கோ. அந்த ஊருக்கு போறதே இல்லை, இங்கேதான் சுத்திட்டு இருக்கா பாபம் பண்ணினவாள்லாம். ஆகையால் அந்த லோகம் பூர்த்தி ஆகறதில்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரியா போயிட்டு. ஆனா ஐந்தாவது ஆகுதி சொர்க்கலோகத்துக்கு போனா தானே கிடைக்கும், ஐந்தாவது ஆகுதி தானே மரண பிறவியானது கிடைக்கும். ஆகையால் அந்த ஐந்து ஆகுதிகள் வரணும்னா சொர்க்கலோகத்துக்கு போய்த்தான் ஆகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்டான். இந்த நியமம் இல்ல, ஒண்ணு மனுஷியாளுக்குத்தான் இந்த நியமம், மற்ற பிராணிகளுக்கெல்லாம் இந்த ஐந்தாவது ஆகுதி வரைக்கும் வரணும்னு நிர்பந்தம் இல்லை. அதோட எல்லாம் ஐந்தாவது ஆகுதியில மனிதனுடைய சரீரம் கிடைக்கிறதுன்னு சொன்னேனே ஒழிய மற்ற ஆகுதி எல்லாம் கிடைக்காதுன்னு யாரு சொன்னா? வேத வாக்கியத்துக்கு அப்படி அர்த்தம் சொல்லப்படாது, சொன்னதை எடுத்துக்கணுமே தவிர. அதனால தொக்கி இருக்கக்கூடியதான அர்த்தங்களும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றது தப்பு இல்லை. அதனால அந்த ஆகுதி சங்கியங்கிறது முக்கியமாக எல்லா இடத்துலையும் பார்க்கப்படாது. அதனால்தான் துரோணாச்சாரியருக்கு பாரதத்துல சொல்லும் பொழுது துரோணாச்சாரியருக்கு ஸ்ரீ விஷயகமான ஆகுது இல்லைன்னும், திருஷ்டத்யம்னா திரௌபதி சீதா இவாளுக்கு புருஷ விதமான ஆகுதி ஸ்ரீ விஷயமான ஆகுதி ரெண்டும் இல்லை. அதனால ஆகுதி சங்கி இருந்துட்டான் அஞ்சு இருந்தா தான் மனுஷன் கிடைக்கணும்னு இல்லை, அஞ்சு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதே விதமாக இந்த கொக்கு இருக்கு பார்த்தா அதுக்கு எந்த ஒரு விதமும் இல்லாமல் எந்த ஆகுதியும் இல்லாமலேயே அந்த மின்னல் மேல பட்டா அவைகளுக்கு எல்லாம் தானா கர்ப்பம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றான்னு அது வரைக்கும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது மட்டுமில்ல, நீங்க ஊனி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்றார் தர்சனாச்சோட. இல்லாமல் சதுர்விதே பூதக்ராமே, பூதங்கள்னு சொன்னா பிறந்தவர்கள் அர்த்தம், பவந்தீதி பூதானி, பஞ்சமகா பூதங்களுக்கு அவைகள்லாம் இருக்கு. ஆனா இங்க பூதம்னு சொன்னா பஞ்சமகா பூதங்கள் அல்ல, எல்லா பிராணிகளும் உலகத்துல பிறக்கக்கூடியதான எல்லா பிராணிகளையும் நாலு வகையாக நம்ம தீர்மானம் பண்ணலாம். அந்த நாலு வகை என்ன அப்படின்னா ஜராயுஜம்னு பேர். ஜராயு அப்படின்னு ஸ்திரீகளுடைய வயத்தில் இருக்கக்கூடியதான கர்ப்பப்பைக்கு பேர் ஜராயுன்னு. அதிலிருந்து பிறந்தவா ஜராயுஜாள், மனுஷாள், பசுக்கள் இப்படி எல்லாம். அது அம்மா கர்ப்பத்துல கொஞ்ச நாள் அங்கே கர்ப்பவாசம் பண்ணி அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியில வர. இப்படி வர இப்படி ஒரு பிறவி இருக்கிற பிராணிகளுக்கு ஜராயுஜாள்னு பேர். இன்னும் சில இடத்துல என்னன்னா அண்டகம், முதல்ல அண்டகம்னு சொன்னா முட்டை வர்றது, அந்த முட்டையிட்ட பிறகு அந்த முட்டையானது உடஞ்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு பிராணி வருது. இந்த பட்சிகள்லாம் அப்படித்தான் வருது, அதுக்கு அண்டகம்னு பேர். சில பிராணிகள் ஜராயுஜாள், சில பிராணிகள் அண்டஜாள், இன்னும் சில பிராணிகள் ஸ்வேதஜாள். ஸ்வேதம்னா உடம்புல வரக்கூடியதான வேர்வை, அந்த வேர்வையிலிருந்து வரக்கூடியதான பிராணிகள் இந்த பாக்டீரியான்னு சொல்ற பார்த்தா, அதெல்லாம் மனுஷிய சரீரத்தில் இருக்கக்கூடியதான வேர்வையால அது பறக்கிறது. அதுக்கு பிறகு பூமியை பொழந்துண்டு வரும், பூமியை பொழந்துண்டு வரக்கூடியதுன்னா மரம் கொடிகள். இப்படி நாலு விதமான பிராணிகள் இந்த லோகத்துல இருக்க, எது அம்மாவயத்திலிருந்து வர பிராணிகள், முட்டையிட்ட பிறகு முட்டையை உடஞ்சென்று வரக்கூடியதான பிராணிகள், நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான அழுக்கு அல்லது வேர்வை, இதிலிருந்து வரக்கூடியதான சூக்ஷ்மமான பிராணிகள், அதற்கு பிறகு உத்பீஜம், பூமியை பிளந்துட்டு வரக்கூடியதான, பூமியே பிளந்து வரணும்னு இல்லை வேற எந்த பதார்த்தத்தையும் பிளந்துட்டு வரலாம். இப்படிப்பட்டதான நாலு விதமான பிராணிகள். இதுல ஸ்வேதஜ உத்பீஜயோகோ, இந்த வேர்வையிலிருந்து வரக்கூடியதான பிராணிகளுக்கும் பூமியை பொழந்துண்டு அதிலிருந்து வரக்கூடியதான மரம் கொடிகளுக்கும், அந்த பிராணிகளுக்கு நீங்க சொன்ன பஞ்சசங்கிய ஆகுதியே இல்லையே, சிமம் இது மூணு ஆகுதி இருந்திருக்கான், சகலோகம், மேகம், வழியாக பூமி, இவ்வளவுதான் இருக்கிறாமே தவிர ஸ்திரீ சம்பந்தமோ புருஷ சம்பந்தமோ அவைகளுக்கு இல்லையே. அப்ப எல்லோருக்கும் அஞ்சாவது ஆகுதுன்னு ஏதாவது கணக்கு இருக்க என்ன இல்ல? அதான் சொல்ற ஸ்வேதஜ உத்பிஜயோகோ, ஸ்வேதஜம் உத்பிஜம் எனக்கூடியதான இரண்டு வகைகளுக்கு சேர்ந்த பிராணிகளுக்கு சந்திரேணைவ கிராமிய தர்மம், புருஷஸ்திரீ சம்யோகம் இல்லாமலேயே உற்பத்தி தர்சனா பிறவி காணப்படுகின்றது. ஆகையால் ஆகுதி சங்கியா அநாதரா பவத், ஆகையால் அஞ்சாவது ஆகுதின்னு சொன்னா அஞ்சாவது அஞ்சு இருந்தா தான் வரும்னு நிர்பந்தம் இல்லை. ஏவம் இப்படியே அந்யத்ராபி அதிஷ்டாதிகாரிகளுக்கும் அஞ்சாவது சங்கம் ஆகுது இருக்கணும்னு நிர்பந்தம் காணப்படவில்லை இதுவரைக்கும் சொல்லியாச்சு. அப்ப என்ன, அண்டஜம் சேதஜம் உத்பிஜம் ஜராயுஜம் எனக்கூடியதான நான்கு வகையான பிராணிகள், நான்கு விதமாக பிறக்கக்கூடியதான பிராணிகளில்
சேதஜம் உத்பீஜம் என கூடியதான இரண்டு வகைக்கு சேர்ந்ததான பிராணிகளுக்கு இந்த ஐந்து ஆகுதிகள் எனக்கூடியதான நியமம் காணப்படவில்லை. ஆகையால் ஐந்தாவது ஆகுது இருந்தாத்தான் மனுஷன் கிடைக்கும், இல்லைன்னா இல்லைங்கிறது இல்லைன்னு. அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கு நாலு வகைகள்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடியதான பிராணிகள் எத்தனை வகைகள்? முதல்ல ஜராயுதம், நம்ம கர்ப்ப பையில வளர்ந்து அதுக்கப்புறம் வெளியில வரக்கூடியதான பிராணிகள். அதே போல அண்டகம், முட்டையை வச்சு பிறகு முட்டையை உடச்சுண்டு வரக்கூடியதான பிராணிகள். ஸ்வேதகம், வேர்வையிலிருந்து வந்ததான பிராணிகள். அதுக்கப்புறம் உத்பீஜம், பூமியை பிளந்து வரக்கூடியதான பிராணிகள், மரங்கொடிகள் போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்கான் இருக்கு. ஆனா உபனிஷத்துல சொல்லும் பொழுது மூணு வகை தானே சொல்லிருக்கா, நாலாவது வகை சொல்லலையே. இப்ப என்ன சொல்ற, நீங்க எந்த வார்த்தை பேசினாலும் எப்படி யோஜனை பண்ணினாலும் அது உபனிஷத்தோட சம்பந்தம் இருக்கா இல்லையா, உபனிஷத்துல இப்படி சொல்லியிருக்காரா இல்லையா என்கிறத நீங்க பார்த்தாலும் அந்த டிசிப்ளின் வேணும். நம்ம பேசிவிடலாம், பேசினா அதுக்கு அத்தாரிட்டி எங்க இருக்குன்னு நீங்க பாக்கணும். அதான் நம்ம தத்துவம். எப்பவுமே உங்க எண்ணங்கள்லாம் உபனிஷத்தை விட்டு வேறையும் போகப்படாது. இந்த நாலு பூத கிராமங்கள்னு சொன்னீங்களே, இதுல உபனிஷத்து என்ன சொல்லி இருக்குன்னு பாத்தீரா அப்படின்னா, உபனிஷத்துல மூணே பூத கிராமங்கள் தான் சொல்லி இருக்கு, அதாவது சொல்லலையே நீர் பாட்டுக்கு நாலுங்கிறேல அப்படின்னு சந்தேகம். ஏஷாம் சர்வேஷாம் பூதானாம் அந்த இந்த பிராணிகளுக்கு ஸ்ரீனேவ பீஜானி பவந்தி, அவ பிறக்கக்கூடியதுக்கு காரணமா மூன்று தான் இருக்கு. என்னது? அண்டகம், ஜீவகம், உத்பீஜம். சாந்தோக்கியத்துல சத்வித்யில இப்படி சொல்லிருக்கு, தேசாம் கல்வேஷாம் பூதானாம் ஸ்ரீனேவ பீஜானி பவந்தி ஆண்டகம் ஜீவகம் உத்பீஜம். அப்படி அண்டகம்னு சொன்னா அண்டத்துல இருந்து வரக்கூடியது, முட்டையை உடச்சிருந்து வரக்கூடியதான பிராணிகள், பசுபட்சி பட்சியாதிகள். அதுக்கப்புறம் ஜீவஜம்னு ஒண்ணு போட்டிருக்க, ஜீவஜம்னு உயிரோட இருக்கக்கூடியதான பிராணி நடத்த வரக்கூடியது. அது என்ன? மனுஷியால். அதான் கர்ப்பவாசத்திலிருந்து கர்ப்பப்பையில இருந்து வரக்கூடிய மனுஷியால், பசுக்கள், நாய், இப்படிப்பட்டதான இவைகள். மூணாவது உத்பீஜம் அப்படின்னு மூணு தானே சொல்லியிருக்கு. உபனிஷத்துல மூணு சொல்லியிருந்தா தாங்கள் நாலுங்கிறீல, அது எப்படி பொருந்தும் அப்படின்னு. சதுர்விதத்துவம் பூத கிராமஸ்ய பிரதிஜ்ஞாதம், நான்கு விதமாக பிராணிகள் உள்ளன அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம். இங்க உத்பீஜம் இருக்கேன், அந்த சேதகம் உத்பீஜம் ரெண்டையும் சேர்ந்து உத்பீஜம் சொல்லிட்டு உபநிடத்துல. அதான் திருதீய சப்தா வரோதா திருத்திய சப்த அவரோதா, அது மூணாவதாக சொன்னதற்கு பதில அதுல அப்படின்னா சம்சோகஜம், அந்த ஸ்வேதஜத்தையும் உத்பீஜத்தையும் சேர்த்து உத்பீஜம்னு உபநிஷத்துல சொல்லியிருக்கு, அதனால தோஷம் இல்லை. அதனால ஸ்வேதஜத்துல இங்க ரெண்டும் அந்தர்பாவத்தை அடையிறது. ஆண்டம் ஜீவஜம் உத்பீஜம் இச்சத்திர சாந்தோக்கிய சஷ்டத்துல சொன்னதான வாக்கியம் ஆண்டகம் சேதகம் உத்பீஜம் எனக்கூடியதான வாக்கியத்தில் திருத்தீயேன உத்பீஜ சப்தேனைவ, திருத்தீய சப்த அவரோதான மூலத்துல இருக்க அங்க சொன்னதான மூணாவது உத்பீஜம். அதனால திருத்தீயேன உத்பீஜ சப்தேனைவ ஸ்வேதக உபசங்கிரகிருதா, இந்த ஸ்வேதகம் வேர்வையிலிருந்து வரக்கூடியதான பிராணிகளையும் அதற்குள்ள சேர்த்து எடுத்து, அதனால அப்படி தெரிஞ்சுக்கணும். உபயோரப்பி ஸ்வேதஜ உத்பீஜயோகோ, ஸ்வேதஜம்னாலும் சொன்னாலும் உத்பீஜமும் சொன்னாலும் பூம்யுதக உத்பேத பிரபவத்வச, பூமிய பொளந்து மரங்கொடிகள்லாம் உண்டாது. அந்த பீஜத்தை பூமிக்குள்ள போட்டு அதுக்கு மேல மறுபடியும் மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தத்தை விடுறேன். கொஞ்ச நாளான அதுல இருந்து முளை வந்து ஒரு ரெண்டு இலையோட வெளியில வருது. இப்ப எப்படி வந்திருக்கு? பூமியை பிளந்துட்டு தானே வந்திருக்கு. அதே மாதிரி
நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான யூகா மற்கொடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சில பிராணிகள், நீங்க இங்கிலீஷ்ல பாக்டீரியான்னு சொல்றீங்க, எங்க இருந்து வருது? நம்ம சரீரத்துல வேர்வை வந்து அந்த வேர்வை எனக்கூடியதான ஜலத்தை பொழந்துட்டு வருது. அதனால பூமி யுதக உத்வேத பிரபவத்வச துல்லியத்வா தாவர உத்வேதாத்து விலட்சணஹா ஜங்கம உத்வேதா. இந்த பூமியை பொழந்துட்டு வருது பார்த்தீங்களா, அதுக்கு தாவரங்கள்னு பேர். தமிழ்ல சாவிட்டுட்டு தாவரங்கள்னு சொல்லு. அந்த தாவரம் சம்ஸ்கிருத பதம் அது. தாவரம்னா இருக்கிற இடத்தை விட்டு போகாம இருக்கிறது. சா கதி நிவிருத்தம் அதான் திஷ்டதின்னு சொல்லிடணும். அதே மாதிரி அதுக்கு மேல அரசு பிரத்தியம் வந்து தாவரம். சில பதங்களுக்கு தான் இந்த வரத்து பிரத்தியம் வரும், சில்லத்துக்கும் வராது. அதனால இந்த தாவரம்னு சொன்னார்த்தான் இருக்கிற இடத்திலேயே இருப்பது, நகராமல் இருப்பது, அது தாவரம் கொடிகள். அது பூமியை உழந்து அது வர்றது. தாவர உத்வேதம் அது. ஜங்கம உத்வேதம், இந்த வேர்வை எங்கெங்க போறதோ அங்கெங்கிறதெல்லாம் அது வரது. ஆனால் அது அசிஞ்சு ஒரு இடத்துல தான் இல்ல, மரங்கொடிகள் மாதிரி இந்த பாக்டீரியா வந்து இந்த சரீரம் முழுக்க அதை அடிக்கிறான். அதுக்காகத்தான் அது வேற இது வேறன்னு சொல்றதுக்காக ஜங்கம உத்வேதா இஞ்சி அந்யத்ர சேதத உத்வேதையோ உத்விஜயோ பேதவாதஹா. இத நாலுன்னு சொல்றவா தாவரம் அந்த சேதஜம் உத்விஜம் ரெண்டா பிரிச்சு சொல்றா நீங்க சொன்னதான இதை. அதனால மொத்தம் நாலு தான் இருக்கு. சரியா போய் இப்ப இதுவரைக்கும் இந்த ஒரு அதிகரணத்துல நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், இந்த உலகத்துல மரித்தவாள் எல்லாம் மரணானந்தரம், எல்லோரும் சுவர்க்கலோகத்துக்கு போறாங்கிறது கிடையாது. ஆனா அந்த கௌசிகி வாக்கியம் என்ன, ஏவை கேட்டு அஸ்மான் லோகா பிரயந்தி, யாரார் இந்த லோகத்துல பிராணனை விடுறாளோ ஏ சர்வே சந்திரமசம் கச்சந்தி, அதா எல்லோருமே சந்திரலோகம் சொர்க்கலோகத்துக்கு போறாங்கிற வார்த்தைக்கு அதிகாரம் உள்ளவர்கள் எல்லாம் போறாருன்னு அர்த்தம். அடித்தவன் எல்லாம் என்ன போறான்னு அர்த்தம் இல்ல. யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவ எல்லோருமே சுவர்க்க லோகத்துக்கு போறா. புண்ணிய கர்மாக்கள் பண்ணினமாயக்கு யாகாதைகள், கோவில் கொட்டுறது, கோபுரம் கட்டுறது, குளம் வெட்டுறது, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் பண்ணினவா அவா சுவர்க்க லோகத்துக்கு போறா அப்படின்னு அர்த்தம் அது. இப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பித்தோம், பஞ்சாக்கிர வித்தியில சாதாரணமா ஹோமம் யாகம் பண்றவாள் மரணானந்தரம் அவளை கொண்டு போய் தேவலோகத்துல விடுற, தேவலோகத்துல அவளுக்கு ஐஸ்னால ஏற்பட்டதான ஒரு சரீரம் வருது. அந்த சரீரத்துல அவளுக்கு புண்ணியம் எத்தனை நாள் இருக்கோ சொர்க்க லோகத்துக்கு அனுபவிப்பதற்காக எந்த புண்ணியம் இருக்கோ அதை முழுக்க முடிச்சுட்டாங்க. நிச்சயம் இருக்கக்கூடியதான சஞ்சித கர்மாவனால அங்கிருந்து மேகத்துல தள்ளப்படுற, மேகத்திலிருந்து ஆரம்பிச்சு பூமிக்கு வர மழை வழியாக அந்த பூமியில அந்த லிங்க சரீரமானது மரங்கொடிகள்ல ஒட்டிக்கிறது. அதை ஒரு புருஷன் சாப்பிடுறான், அவன் வயத்துல கொஞ்ச நேரம் இருந்து அதற்கு பிறகு வீரிய ரூபமாக ஒரு ஸ்திரீ நடத்துல போய் அந்த ஸ்திரீ நடத்துல எனக்கு மறுபடியும் மனுஷ்ய சரீரமானது கிடைக்கிறது. இப்படி ஐந்து ஆகுதிகள் உள்ளன. தியூ தேவலோகம், பர்ஜன்ய மழை, பர்ஜன்ய பிருதிவி மூணாவது பூமி, ஆறாவது புருஷன், ஐந்தாவது ஒரு பெண். இப்படி ஐந்து ஆகுதிகள் வந்த பிறகு ஐந்தாவது ஆகுதியில அவனுக்கு மானிட சரீரமானது கிடைக்கிறது. இதான் பார்த்தோம். அதற்கு பிறகு எல்லோரும் போறாளா, போனவா எல்லோரும் சொர்க்கலோகத்துக்கு போறாளான்னு ஆரம்பிச்சு இல்லேன்னு இந்த அதிகரணத்துல தீர்மானமாச்சு. இப்படி ஆன பிறகு இப்ப ஒரு சந்தேகம் வருது, தேவலோகத்துக்கு போறா போகட்டும், அனுபவிச்ச பிறகு தேவலோகம் அங்கிருந்து என்ன பண்றான், ஆகாசத்தை தள்ளி விடுறான், அதுக்கப்புறம் மேகமா ஆகிறான், பூமியில வரான், எல்லும் கொள்ளாக இருக்கான், அதுக்கப்புறம் புருஷன் சாப்பிடறான், ஸ்திரீ கிட்ட போறான். இது வரைக்கும் என்னன்னா இப்ப ஆகாசமாக ஆகிறான், மேகமாக ஆகிறான்,
பூமியிலிருந்து எள்ளுங்கொள்ளாக ஆகிறான் அப்படின்னு நீங்க சொன்னீல, நிஜமாகவே அந்தந்த பிறவிய அடைகிறானா இல்ல அதோட ஒட்டிண்டு இருக்கானா? மேகமாகறான்னு சொன்னா மேகமாக இவனே ஆயிடுறானா இல்ல மேகத்தோட மேகம் போல ஆய அந்த அந்த மேகத்தோட ஒட்டிண்டு இருக்கானா? அதே போலயே எள்ளுங்கொள்ளாக இங்க பிறக்கிறான், பிறந்த பிறகு இவன் எள்ளுங்கொள்ளாகவே பிறக்கிறானா இல்ல எள்ளுங்கொள்ளாக இருக்கக்கூடியதான பொருளோட சேர்ந்து ஒட்டிக்கிறானா? ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு ஒரு சந்தேகம். அவன் நகமாகவே காய்கறியாகவும் எள்ளுங்கொள்ளா ஆயிட்டான்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்? அவன் இங்க வானாலியில போட்டு இங்க பருத்து மிக்சியில போட்டு அடிச்சு காய்கறி இருந்தா அருவாமனையில போட்டு கட் பண்ணி அதை கொதிக்க வச்சு இப்படி எல்லாம் பண்ணினா இதெல்லாம் பாபம் இல்லையா? பாபம் இருந்தா தானே இந்த துன்பங்கள் அனுபவிக்கணும். பகலோகத்துல போய் வச்சிருக்கான் விவகாரம் என்ன? அதனால அப்படி சொல்ல முடியல. அதோட இல்ல இவனை இப்படி கத்தியால வெட்டி மிக்சியில சுத்து அதுல ஆகார பதார்த்தத்தை போட்டு கொதிக்க வச்சிடலாம், அவன் இருக்கிற பிராணம் போயிடும். ஆகையால் இப்ப என்னுடைய சந்தேகம் என்ன? ஆகாசமா மாறுகிறான், மேகமா மாறுகிறான், அங்கிருந்து கீழே விழறான், எள்ளுங்கொள்ளாக ஒரு புருஷன் சாப்பிடறான்னு சொன்னா இவைகள்லாம் அந்தந்த உருவமாகவே பிறவி எடுத்துட்டா இல்ல அவைகளோட சேர்ந்து ஒட்டிக்கிறான்? அதோட சேர்ந்து ஒட்டிக்கிறதுன்னு சொன்னா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அதுவாகவே ஆறான்னு சொன்னேலையானால் அப்ப அவனையும் கூப் பண்ணி மிக்சியில போட்டு கிரைண்டர்ல போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கல அங்கிருந்து இறங்கி வரவன அவன் போலானே அது யாரும் இல்லைன்னு யாரு மனுஷியாளாக பிறக்கிறாளோ இந்த பக்கத்திலிருந்து இறங்கி இங்க மனுஷியாளா பிறக்கிறாளோ அவளுக்கு வரக்கூடியதான அந்தந்த பாவம் இது அவளுக்கு அப்படியே பிறக்கிறாளா இல்ல அதோட சேர் வெறுமனா ஒட்டிட்டு இருக்கானா? அதான் இங்க டிஸ்கஸ் பண்றது. அவன் நரகத்துக்கு போனா நரகத்துக்கு பாபத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றான்? மறுபடியும் இங்க தானே வரப்போறான், இங்க வரப்போவும் இதே தானே வழி அப்படிங்கிற ஒரு எதிர்த்து பேசுறான். அதனால அடுத்ததாக ஒரு சந்தேகம் இது, ஆகாசமாகவும் வாயுவாகவும் மேகமாகவும் பூமியில் இருக்கக்கூடியதான தானியங்களாகவும் அவன் பிறக்கிறான்னு நீங்க சொன்னீங்கள, அந்தந்த விதமாகவே பிறக்கிறானா இல்ல அந்த பிராணிகளோட வெறுமனா ஒட்டிட்டு திரும்பி வரான? ஒரு ட்ரெயின்ல போறேன், ஒரு போட்டுல போறேன், போட்டு ஆகலைய நீங்க ட்ரெயின் ஆகலைய என்ன பண்றாலும் அதுல உட்கார்ந்து இருக்கு, உங்க இடம் தான் நீங்க இறங்கிட்டு அது எங்கேயாவது கீரல் ஈரல் பட்டதுன்னா அதுக்கு படுமே தவிர இது உள்ள இருக்கிறவனுக்கு ஒண்ணும் பட. இப்படி நடக்கிறதா இல்ல ஆக்சுவலாகவே அந்தந்த பிராணிகளாவே இவனுக்கே ஜென்மா வருதா? அப்படி வந்த உரிமையானால் அதனால வரக்கூடியதான துன்பங்களும் இவனுக்கு வந்து சேருமே என்கிறத சந்தேகம். அதை பத்தி விசாரம் பண்றார். சாபாவியாபத்திருபத்தே இஷ்டாதிகாரிணா சந்திரமசம் ஆருத்த புண்ணியம் பண்ணினவர்கள் யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி ஹோமம் பண்ணி கோவில் கட்டி குளம் வெட்டி இப்படி ஜனங்களுக்கெல்லாம் சகாயம் பண்ணி இது பண்றதெல்லாம் ரொம்ப புண்ணிய கர்மாக்கள். மதராஸ்ல தெரியாம இப்ப வெள்ளம் வந்ததோ இல்லையா, அங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் எத்தனை பேர் போய் சகாயம் பண்ணினா அந்த சகாயங்கள்லாம் ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கறது. அப்படி ஏன்னா ஆபத்துல அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் அவன் கொடுத்தானா இவன் கொடுத்தானா இந்த கதையெல்லாம் வேண்டாம். பசியோட இருக்கிறவனுக்கு அப்ப கொடுத்தா பாத்தேடா அந்த கொடுத்தவாளுக்கு அவ்வளவு புண்ணியம். அப்படி அந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணினவா இஷ்டாதிகாரிகள் அவ சந்திரமசம் ஆருக்கிய சொர்க்கலோகத்துக்கு சென்று சொர்க்கலோகத்துல யாவத் சம்பாத முஷித்வார் அங்கே அனுபவிக்கக்கூடியதான கர்மாக்கள் எது வரைக்கும் இருக்கோ அதெல்லாம் அனுபவித்து பிறகு மானுஷையாக அவரோகந்தி சிப்பம் இன்னும் சில கர்மாக்கள் இருக்க அதை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் வரான்னு சொல்லியிருக்க அவரோக பிரகார பரீட்சதே அவ எப்படி சார் திரும்பி வரான் அதை நம்ம யோஜனை பண்றோம். இயம் அவரோக ஸ்ருதி பவதி அவன் திரும்பி வரான்னு சொல்லக்கூடியதான வாக்கியம் இப்படி இருக்கு. எப்படி அதேதமே அத்வானம் புனர்நிவர்த்தந்தே. யதேதம் ஆகாசம் ஆகாசாத் வாயும் வாயுர்பூத்வா தூமோ பவதி தூமோ பூத்வா அப்ரம் பவதி அப்ரம் பூத்வா மேகோ பவதி மேகோ பூத்வா பிரவர்த்தி. அப்படின்னு இந்த பஞ்சாக்கிரமிச்சு சாந்தோக்கியத்துல ஐந்தாவது அத்தியாயத்துல சொல்லி இருக்கு. அதா பிறகு ஏதமேவ அத்வானம், எந்த வழியாக இவன் பூலோகத்திலிருந்து சந்திரலோகத்துக்கு சென்றானோ அதே வழியாக புனர் நிவர்த்தந்தே திரும்பி வரான். யதேதம் யதா இதம் கதம், எப்படி போனான், யதேதம்னா எப்படி போனானோ அப்படின்னு அர்த்தம். ஆகாசம், ஆகாசத்துல விழறான். ஆகாசாத் வாயும், ஆகாச நிலையிலிருந்து வாயு நிலைக்கு வரான். வாயுர் பூத்வா தூமோ பவதி, வாயுநில இருந்து பொகையாக ஆகிறான். தூமோ பூத்வா அப்ரம் பவதி, பொகையான பிறகு அப்ரம் வெள்ள மேகங்கள் அது அடைகிறான். அப்ரம் பூத்வா மேகோ பவதி, அப்ரமான ஒரு நிலையை அடைந்த பிறகு அவன் மேகமாக ஆகிறான். மேகம்னா எந்த மேகமானது மழையை கொட்டுறதோ அதுக்குதான் மேகம் பேர். சிலது வெள்ள வெள்ளையு போயிட்டு இருக்கு, அதுல மழை எல்லாம் ஒண்ணும் வராது, அதுக்கு அப்ரம்னு பேர். சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொன்னுக்கும் ஒரு பேர், அதுக்கு காரணம் பேர். வெளுப்பா இருக்கிற மேகங்கள் அது அப்படியே போகமே தவிர நிழலை கொடுக்குமே தவிர மழையை கொடுக்காது. நீரும்ப மேகமா இருக்கு பாத்தீங்களா, அது மழைய பெய்யும். அதனால மேக சிஞ்சனிங்கிற சாது, மேகத்தின்னா சிஞ்சதி, நிலத்தை விடுகிறது அப்படிங்கிறது. அதனால மேகமாகறான். மேகோ பூத்வா பிரவர்த்தி, அது அனப்புறம் மழையை பெய்கிறது. மழை வழியாக அங்க அந்த ஜீவர்கள் கீழே வர, இது அங்க சொன்னதான வர. இங்க சந்தேகம் இருக்குங்கிற என்ன, தத்ர சம்சயா ஆகாசாதி ஸ்வரூபமேவ அவரோகா அவரோகாந்த பிரதிபத்தியந்தே. இறங்கி வரவாள்லாம் ஆகாசமாகறான், வாயு ஆகறான், மேகம் ஆகறான், அப்புறம் பூமியில வரான் அப்படின்னு அந்தந்த உருவத்தையே எடுத்துக்கிறாளா? இம் இந்த ஆகாசாதி ஸ்வரூபமேவா, ஆகாசம் மேகம் வெள்ள மேகம் கருப்பு மேகம் இப்படியாக ஆகிடுறாளா? ஸ்வரூபமேவா அவரோகந்த பிரதிபத்தியந்தே. இம் வா அப்படி இல்லைன்னா ஆகாசாதி சாமியம், ஆகாசம் போன்றதான ஒரு உருவங்களை எடுத்துட்டு இருக்க, ஆகாசத்தோட ஒட்டிட்டு இருக்க அவள. நீங்க என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான். பூர்வபட்சி சொல்ற, அத்ர பிராப்தம் தாவத்து ஆகாசஸ்வரூபமேவ அவரோகந்த பிரதிபத்தியந்தே. ஆகாசமாகவே மாறிடுறான், வெள்ள மேகமாகவே மாறிடுறான், நீருண்ட மேகமாகவே மாறிடுறான். அங்கிருந்து இங்க வந்த பிறகு அங்க தானியாதிகளாகவே இவ மாறிடுறான் அப்படின்னு சொல்ற. அத்ர பிராப்தம் தாவத் ஆகாசாதி ஸ்வரூபமேவ பிரதிபத்தியந்தே இதி குதஹ. என்ன இப்படி சொல்றேன், சொல்றதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி இருக்கணுமா இல்லையோ? ஏவம் ஹி ஸ்ருதிர் பவதி, வேதம் அப்படின்னா சொல்லி இருக்க. எப்படி அவ யதேதம் ஆகாசம், எப்படி போனா அப்படி ஆகாசமாகிறாள். ஆகாச வாயும் பவதி, வாயுஹோ பவதி, இந்த பவத்தின்னு ஒன்றுதலையும் சேர்த்துக்கணும். அப்புறம் வாயுவாகிறான், வாயுவானது புகை ஆகிறான், புகையிலிருந்து வெள்ள மேகமாகறான், அந்த வெள்ள மேகத்திலிருந்து நீருண்ட மேகமா ஆகிறான் அப்படின்னு வேத வாக்கியத்தை பார்த்தேன்னா அந்தந்த உருவத்தை அவனே எடுத்துட்டா மாதிரி தானே இருக்க. மேகோ பவதின்னா மேகமாக ஆகிறான்னு அர்த்தம். நீங்க பட மேகத்தோட மேகம் மாதிரியாய் அதோட ஒட்டிக்கிறான்னு அர்த்தம் சொல்றல. இது முக்கியமான அர்த்தம் இல்லையே, இதரதா லட்சணாஸ்தியா இல்லைன்னா வேதத்துல உன்ன சொன்னா அது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வேற அர்த்தம் எடுத்துட்டா போல ஆயிடுச்சு, லட்சணான்னு அர்த்தம். அதனால அப்படி இல்ல, ஸ்ருதி லட்சணா விஷய, ஸ்ருதி எடுத்துக்கிறதா இல்ல லட்சணையாக அர்த்தம் சொல்றதாங்கிற இடத்துல ஸ்ருதி நியாயா ந லட்சணா, ஸ்ருதி தான் கரெக்ட், லட்சணையா எடுத்துக்க விடாது. அதனால என்னாச்சு, வாயுர் பூத்வா தூமோ பவதி, வாயு உருவத்தை எடுத்துன்றதான இந்த புண்ணியம் பண்ணினவா புகையாகிறாள், வாயுவாகிறாள், வாயுவானபுறம் புகையாகிறாள். இத்தியாதீனி அக்ஷராணி, வேதத்தில் இருக்கக்கூடியதான பதங்களுக்கு ஒரு பதம் புத்தகத்துல ஸ்வரூபாத்தவ் ஸ்வரூபத்தவ்னு ஸ்வரூப உபபத்தௌ அஞ்சத்தேன அவகல்பந்தே அப்படி உத்தரவாக ஆறுது. அஸ்மாத் ஆகாசாதி ஸ்வரூப பிரதிபத்திருக்கி, அந்த ஆகாசாதி ஸ்வரூபத்தையே அடைகிறான், ஆகாசமாக மாறுகிறான், போவான் ஆயிடுறான், வேகமா ஆயிடுறான் அந்த ஜீவாள்லாம் அப்படின்னு சொல்லு. ஏவம் பிராப்தே, இப்படி ஆனதுனே அதற்கு பதில் சொல்ற சூத்திரக்காரர், ஆகாசாதி சாமியம் பிரதிபத்தியந்தே, ஆகாசம் மாதிரி ஆகாசமாக ஆகல, சந்திரமண்டலே எது அம்மையம் சரீரம், என்ன கவனிக்கலாம், அம்மையம் சரீரம், இந்த ஊர்ல நமக்கெல்லாம் பாஞ்ச பௌத்திகமான சரீரம், அதுவே அப்ப தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லா பூதங்களும் உங்க சரீரத்துல இருக்க, அதனால இந்த ஊர்ல இருக்கிற வாழ்க்கை என்ன சரீரம், பாஞ்ச பௌத்திகமான சரீரம், ஸ்வர்கலோகத்துல இருக்கிற வாழ்க்கை என்ன சரீரம், அம்மைய சரீரம், ஐஸ்னாலேயே அவளுக்கு ஒரு சரீரம், இங்க ஐஸ் வந்து அப்படி கரைஞ்சு போயிடாது, அப்படி எல்லாமே கூட இருக்க போல இருக்காங்க, அதனால ஐஸ்னால ஒரு சரீரம் அந்த லோகத்துல, அதனால எது அம்மையம் சரீரம், ஆச்சாரியால் வேதத்துல எங்கெங்க இருக்கோ பார்த்து அதுக்கு தகுந்தா போல கரெக்டா போடுது. நான் ஏதோ 10 உபநிஷத்தை நொற்று பண்ணிட்டு நான் தான் சர்வஜ்ஞன்னு சுத்தரா பார்த்தேன் ஊர்ல, இல்ல எத்தனை அம்சங்கள்லாம் பார்த்து ஆச்சாரியால் எழுதியிருக்கா, அம்மையம் சரீரம் ஐஸ்னால பண்ணப்பட்டதான சரீரத்தை உபபோகார்த்தம் ஆரப்தம், அங்கே அனுபவிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான அந்த சரீரமானது உபபோக சயேசதி, ஸ்வர்கலோகத்துல அனுபவிக்க வேண்டியதான கர்மாக்கள் முடிந்த பிறகு பிரவிலியமானம், அது அப்படியே உருகி போனது. சூக்ஷ்மம் ஆகாச சமம் பவதி, சூக்ஷ்மமாக ஆகாசத்தோட சமமாக ஆகிறது, ஆகாசம் மாதிரியா இருக்கு, ஆகாச சமம்னா ஆகாசம் மாதிரி அப்படியா இருக்கு. வாயோர் வசமேதி, இங்கேயும் ஒரு கால் போட்டுக்கணும், வயோர் வசமேதின்னு இருக்கு, ததா வாயோர் வசமேதி, ததா தூமாதிபிகி சம்பிருச்சியந்தே, அதோட தூமாதிகளோட சம்பந்தப்படுகிறது. ருச்சதே நீங்க எப்படி சொல்ற, இதுக்கு என்ன காரணம், உபபத்தே அப்பதான் பொருந்தும், எப்படி ஏவம் ஹி ஏதது உபபத்தியதே, இப்படி சொன்னா தான் சரியா வரும், அந்யஸ்ய அந்யபாவா, அங்கேயும் அந்யஸ்யான்யபாவ, அந்யஸ்ய அந்யபாவா முக்கியா உபபத்தியதே, முக்கியமாக அது ஏன், ஆகாசஸ்வரூபாபத்தௌ, ஆகாச வடிவமாக ஆகாசமாகவே ஆயிட்டானேயானால் வாயுவாதிக்கிரமேண அவரோக நோபபத்தியதே, ஆகாசமாக ஆயிட்டான்னா அப்புறம் வாயு ஆறுது பூமியில வருது முடியுமா, ஆகாசம் நகருமா, விபுவான பதார்த்தம் நகராது, அது எங்கும் உள்ளதான பதார்த்தம், கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடவழி இருக்குமே, ஏன்னா இங்க இருந்து அங்கே போகலாம், ஆகாசமானது அப்படி இல்லை, அது விபு எல்லா இடத்துலயும் ஆல்ரெடி இருக்கு, அப்படி இருக்கிறது அது ஆகாசமா ஆயிட்டானா எப்படி கீழே வருவான், முடியாது, நகி ஆகாச ஸ்வரூப பிரதிபத்தவ், ஆகாசமாகவே இவன் ஆகிவிட்டானே ஆனால் வாய்வாதிக்கிரமேன அவரோகான்னு உபபத்தியதே, வர இறங்கி வர முடியாது, ஏன் இப்ப அதுக்கு என்ன விரோதம் வந்திருக்க, ஆகாசத்துல வாயு விழுந்ததுன்னு சொல்லல, ஆகாசத்துல இருந்து பிறந்தது, அதனால ஆகாசம் எங்கும் இருந்தாலும் ரொம்ப பெரியதா சர்வ வியாபகமா இருந்தாலும் அதுல இருந்து வாயு பிறந்தது, பிறந்து அங்கேயே இருக்க, வாயு எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிருக்கோ, இல்ல இப்ப நம்ம சரீரம் இருக்க, இந்த சரீரத்துல கையில கொப்பளம் வந்திருக்குன்னு இருக்கோம், அந்த கொப்பளம் எங்க இருந்து வந்தது, கையில இருந்தது, கையை விட்டு போச்சோ இருக்க, அதே மாதிரிதான் ஆகாசத்துல பிறந்தாலும் ஆகாசத்திலயே இருக்க, அதனால பஞ்சபூதங்களுக்கு அப்படி சொல்லலாம், அதுல இருந்து பிறந்து அதுவாக, ஏன்னா பிரம்மம் அதுக்கு முன்னால எங்கும் இருக்கு, பிரம்மத்தில் தானே வேணா மத்தானி சர்வபூதானி அப்படின்னு பகவான் கீதையில சொல்லிருக்காரு, அது அதுக்குள்ளேயே இருக்கோம் நாம எல்லாம், ஆனா அங்கிருந்து கீழே விழறதுன்னு சொல்லியிருக்கான், அது வராங்க, விபுத்வாச்ச ஆகாசேன நித்திய சம்பந்தத்வாத்து அந்த பிறந்தண்ணில இருந்து வாயுக்கு ஆகாசத்தோட சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. என்ன அது எங்கும் இருக்கு. அதனால உபபத்தே அது மாதிரி ஆறதுன்னு சொல்ல முடியாது. லட்சணாஸ்ரயணம் நியாயமேவ அதுவாகவே ஆகிறதுன்னு சொல்றது ஸ்ருத்தி அர்த்தம். நீங்க அது மாதிரி ஆறதுன்னு சொன்னா லட்சண சொல்றேன், வேதத்தை வைக்கக்கூடியதான பதத்துக்கு லட்சண சொல்றது சரியில்லையே. முக்கியமான அர்த்தம் சம்பவிக்கலேன்னா லட்சணம் தானே சொல்லியாகணும். அன்மய அனுபவத்தையோ தாற்பரிய அனுபவத்தையோ வந்த லட்சணம் சொல்லித்தானே ஆகணும். அத ஆகாசாதி துல்லியதாபத்தி ஆகாசம் மாதிரி இவர் ஆயிடுறான். துல்லியதாபத்தரேவ அத்த ஆகாசாதி பாவா இது உபசரியதே. இது வரைக்கும் இதோட இந்த கேள்வி சமாதானம் சொல்லியாச்சு.